إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரட்டமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்மனவாலுஹோ ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்துல அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில வாழ வேண்டும் என்பது அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார் உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த ரப்ப ரப்பாக ஏற்று இறுதியாக வந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் பிரகாரம் ஒவ்வொரு மனிதனும் உலகத்துல வாழ வேண்டும் என்பது அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா விரும்புறான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு முஸ்லிம் என்று சென்றா நிச்சயமாக சத்தியமாக அந்த முஸ்லிம் கண்ணியமானவன் அந்த முஸ்லிம் தங்கையானவன் அந்த முஸ்லிம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு ஒழுக்கம் உள்ள மனிதனாக உலகத்துல வாழுவான் ஒரு மனிதன் ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதனாக ஒரு மனிதன் அடுத்த மக்களிடத்துல ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதனாக உலகத்துல வாழ்றதாக இருந்தா அந்த மனிதனிடத்துல ஆக முக்கியம்தான் அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிறது எப்ப ஒரு மனிதனிடத்திலே ஒழுக்கம் என்பது இல்லையோ அடப் என்பது இல்லையோ கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே மக்களிடத்திலேயும் அந்த மனிதனுக்கு ஒரு கண்ணியம் ஒரு அந்தஸ்து என்பது உண்டாகாது அதே மாதிரிதான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இடத்திலேயும் அந்த மனிதனுக்கு எந்த விதமான அந்தஸ்து எந்த விதமான கண்ணியமும் கிடைக்காது எனவே ஒரு சாலிஹான மனிதன் ஒரு சாலிஹான ஒரு முஸ்லிமாக இருக்கிறதாக இருந்தா அந்த மனிதன்
ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக நிச்சயமாக இருப்பார். ஒரு மனிதனுடைய அழகு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா அதுலதான் வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதுதான் ஒரு பெரியார் தெளிவாக சொல்றார், லைஸல் ஜமாலு ஜமாலு லைஸல் ஜமாலு பி அத்வாபின் துஸையினுனா பலில் ஜமாலு ஜமாலுல் இல்மி வல் அதபி வலைஸல் யதீமுல் லதீ கத் மாத வாலிதுஹு பலில் யதீமு யதீமுல் இல்மி வல் அதபி லைஸல் ஜமாலு பி அத்வாபின் துஸையினுனா. அழகு என்று சொல்றது, அழகு என்று சொல்றது ஒரு மனிதன் அழகான ஆடைகளை உடுத்து தன்னை அலங்கரிக்கிறது என்று இருக்கிறதே, அதுக்கு உண்மையான அழகு என்பதாக சொல்லப்பட மாட்டாது. பலில் ஜமாலோ ஜமாலுல் இல்மி வல் அதபி. உண்மையான அழகு என்ன என்ன தெரியுமா? ஒரு மனிதனிடத்துல தீனுடைய அறிவும் இருக்குது, ஒரு மனிதனிடத்துல ஒழுக்கமும் இருக்குது, அதபும் இருக்குது. நிச்சயமாக இல்ம் அதோட சேர்ந்து அதப் ஒழுக்கம் யார்கிட்ட இருக்குதோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவன் தான் உண்மையாகவே அழகானவன் என்பதாக சொல். இல்ம் என்று சொன்ன நான் சொல்லல அவர் ஆலிமாகணும் என்று, அன்றாட அமல்களை செய்யறதுக்காக வேண்டி எந்த இல்மு தேவையோ அந்த இல்ம் அவர்கிட்ட இருக்குது, அந்த அறிவு அவர்கிட்ட இருக்குது. அறிவு மாத்திரம் இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அழகு அந்த மனிதனிடத்துல கிடைக்காது. அந்த இல்மோட சேர்ந்து அவர் ஆலிமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதாரண அறிவுள்ள ஒரு மனிதனாக இருக்கட்டும், எப்ப அவர்கிட்ட ஒழுக்கமும் வருமோ அப்பதான் அந்த மனிதன் அழகான மனிதனாக இருப்பார். وليس اليتيم الذي قد مات والده بل اليتيم يتيم العلم والأدب. யதீம் என்று சொல்றது அனாதை என்று சொல்றது. உண்மையாகவே தந்தை வஃபாத்தாகின மனிதனுக்கு அனாதை என்று சொல்றதை விட உண்மையான அனாதை யாரு தெரியுமா உலகத்துல? யதீம் யாரு தெரியுமா? யாருக்கு இல்மோட சேர்த்து அதவில்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவன்தான் உண்மைக்குமே அனாதை என்பதாக அந்த பெரியார் சொல்ற. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பணம் இருக்குது, பெரிய பட்டம் இருக்குது, பெரிய வாகனம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, ஆனாலும் அதுல அல்ல அழக வச்சது இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்துல அல்லாஹ் தேவையான இல்மையும் கொடுத்திருக்கிறான், அந்த மனிதனிடத்துல ஒழுக்கமும் இருக்குது. நிச்சயமாக அவன் அனாதை அல்ல, அவன் அசிங்கமானவன் அல்ல, அவன்தான் உண்மையாகவே அழகான மனிதன். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் என்று சொன்னா அந்த மனிதனிடத்துல ஒழுக்கம் இருக்கும், அவர் ரொம்ப அதபுள்ள மனிதனாக இருப்பார். எந்தெந்த இடத்துல அதபை காட்டணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த அமைப்புல ஒழுக்கமாக நடந்து கொள்வார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அது சுற்றிதான் நாங்கள் இஸ்லாத்துல எடுத்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒழுக்கத்தை படிச்சு தாராங்க. ஜும்மாவுக்கு வந்தா எப்படி உட்காரணும், ஜும்மாவுக்கு எந்த நேரத்துல வரணும், தூங்குறது நல்லமா இல்லையா, கேட்கறது என்ன எப்படி கேட்கறது, ஒரு மனிதனோட பேசுறது என்ன எப்படி பேசுறது, ரோட்ல நடக்கக்கூடிய நேரத்துல எப்படி நடக்கிறது, பேசுற நேரத்துல சத்தம் எவ்வளவு வெளியாகணும், பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி பாவிக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு பாடத்தையும் அழகான அமைப்புல படிச்சு தரும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒழுக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், ஒரு மனிதன் மிருதுவான முறையில தன்னுடைய காரியங்களை சாதிச்சு கொள்வது. குர்ஆன் எடுத்து பாருங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து குர்ஆனுடைய நடு எழுத்து வர காட்டி, அதே மாதிரி சூரத்துல் நாஸ்ல இருந்து குர்ஆனுடைய நடு எழுத்து வர காட்டி, வார்த்தை வர காட்டி நீங்க எடுத்து பார்த்தா, இன்றைக்கு சூரத்துல் கஹஃப் போதினவங்க நீங்களும் இன்றைக்கு பார்த்திருப்பீங்க, ஒரு வார்த்தைய சூரத்துல் கஹஃப்ல பிரிண்ட் பண்ற நேரத்தில் அதை கொஞ்சம் பெரிசாக பிரிண்ட் பண்ணிருக்கிறான் அல்லது போல்ட் பண்ணிருக்கிறான். என்ன வார்த்தை? வலிய தலப்பா ஒலிய தலப்பா. சூரத்துல் கஹஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஓதிக்கொண்டே போக்கல ஒரு வார்த்தை கொஞ்சம் பெரிசா எழுதப்பட்டிருக்குது, வலிய தலப்பா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, குர்ஆனுடைய நடு வார்த்தை அதுதான். சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து நடுவர காட்டியும் சூரத்துல் நாஸ்ல இருந்து நடுவர காட்டியும் பார்த்தா ஒரு தராசிய ஒரு தராதி இருக்குது, அந்த தராதியில நீங்க பார்ப்பீங்க ஒரு கட்டை ஒன்று இருக்குது, ஒரு அதாவது ஒரு நீடு ஒன்று இருக்குது, அது சரியா நடுவுல பேலன்ஸ் ஆகும். நாங்க ரெண்டு பக்கத்திலையும் சாமான்களை போட்டோம் என்றா ஒரே பாடத்துல. அதே மாதிரி குர்ஆனுடைய நடு வார்த்தைக்குடைய நடு வார்த்தையாக பாவிச்சிருக்கிறது என்ன, அதனுடைய கருத்து மிருதுவாக நடந்து கொள்ளுங்கோ என்பதுதான். மிருதுவாக நடந்து ஒரு மூமின் அவர் பேலன்ஸாக உலகத்துல வாழணும் என்றா அந்த மனிதனிடத்துல மிருதுவான தன்மை இருக்கணும். மிருதுவான தன்மை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அரபுல பல வார்த்தைகள் இருக்குது, ஆனாலும் லுத்ஃப் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். ஏன் லுத்ஃப்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபாத்களை சொல்லக்கூடிய நேரத்திலையும் லதீஃபுன் கபீர் என்பதாக சொல்றான். லதீஃபுன் கபீர், லதீஃப் என்று சொன்னா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு மனிதனோட எந்த அளவுக்கு நாங்க மிருதுவான முறையில நடக்கிறோம் என்றா அவனுடைய உள்ளத்துல நாங்க இடம் கொண்டெடுப்போம். அந்த அளவுக்கு மிருதுவாக நடக்கிறதுக்கு தான் லுத்ஃப் என்று சொல்றது. கபீர் என்று சொல்றது என்ன தெரியுமா? மிகவும் அறியக்கூடியவன். அல்லாஹ் எவ்வளவு மிருதுவானவன் என்றா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு இடம் ஒன்று எடுத்து கபீர் உள்ளத்துல என்னென்ன ஊசலாட்டல்கள் இருக்குதோ அதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினும் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல லத்தீஃபாக இருக்க வேண்டும் என்பது அல்ல எதிர்பார்க்கிறான். அதுதான் குர்ஆனுடைய நடு வார்த்தை. ஏ மூமின்களே, ஏ முஸ்லிம்களே, மிருதுவாக உலகத்துல நடந்து கொள்வோங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே ஒழுக்கத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான் ஒரு மனிதன் மிருதுவான முறையில தன்னுடைய காரியங்களை செய்யறது. ஒவ்வொரு விஷயங்களையும் மிருதுவான அமைப்புல நாங்க சாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அது வாப்பா மகனாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தார பாடம் தான் நீங்க ஒவ்வொருத்தரும் மிருதுவான முறையில நடந்து கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு எவ்வளவு அழகான பாடங்களை படிச்சு தருவது யோசிச்சு பாருங்க. ஒரு வாப்பாவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மகனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மத்தியில டயலாக் நடக்கக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். வாப்பா காஃபிராக இருக்கிறார், யோசிச்சு பாருங்க. வாப்பா காஃபிர், அதுவும் குஃப்ர்ல எவ்வளவு பெரிய நிலைமையில் இருக்கிறாங்க என்ற சிலைகளை அவருடைய கையால செய்கிறார். ஒரு முஸ்லிமும் இல்ல, ஒரு முஷ்ரிக்கா இருக்கிறார், சிலைகளை கையால செஞ்சு அவர் வித்து கொண்டிருக்கிறாரு. இப்படியா கொண்டு ஒரு மோசமான வாப்பாவோட ஒரு மகன் எப்படி மிருதுவாக நடக்க வேண்டும், ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் படிச்சு தரும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த காலத்துல வாப்பா சொல்லாம இருந்தார் என்றா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அல்லது கொஞ்சம் தவறான பழக்கங்கள் இருந்தா மகன் வாப்பட கண்ணியம் இல்லாம பேசுவார். நான் இன்னும் உங்களுக்கு கண்ணியப்படுத்தணும், உங்களுக்கு தொழுகையும் இல்ல, நீங்க இந்த ஹராத்தை செய்யறீங்க, உங்களுக்கு ஒரு கண்ணியமும் இல்ல என்பது மகன் பாவிக்கக்கூடிய வார்த்தை. ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது இல்ல இல்ல, உங்களோட வாப்பா முஷ்ரிக்காக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் எந்த இடத்துல ஒழுக்கமாக நடக்கணுமோ நீங்க நடந்து கொள்ளதான் ஓணும் என்பதாக குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வாப்பாவோட பேசுறார், என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்ஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. என்னுடைய அருமை தந்தையே, எந்த விஷயத்தையும் கேட்காத, எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாத, உங்களை விட்டும் தேவையற்ற நிலைமையில் இருக்க முடியாத இந்த சிலைகளை ஏவாப்பா நீங்க வணங்குறீங்க, எவ்வளவு இரக்கமாக கேட்கலாம், ஏவாப்பா செய்றீங்கன்னு கேட்கல. என்னுடைய அருமை தந்தையே, யா அபதி லிம தஅபுதி ஷைத்தான் லா தஅபுதி ஷைத்தான். என்னுடைய அருமை தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்கவானம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எவ்வளவு மிருதுவான முறையில நடந்து கொள்றோம். எனவே குர்ஆன் எங்களுக்கு என்ன படிச்சு தருவது என்றா, வாப்பாவோட நீங்க ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கோ. வாப்பா அவர் கலிமாவை சொல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, வாப்பா பாதிக்கிற வார்த்தை லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக நீங்க இந்த விஷயங்களை நிப்பாட்டாட்டி இப்ராஹிம் கல்லால் அடிச்சு விரட்டுவேன் என்பதாக சொல்றாங்க. ஆனா இவர் நான் அல்ல இடத்துல உங்களுக்காக இஸ்திகஃபார் செய்வேன் வாப்பா என்று. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் படிச்சு தருவது. ஒழுக்கமாக நடந்து கொள்ளுவோ, இதுதான் இஸ்லாத்துடைய அழகு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு வாலிபர் அழகான டிரெஸ் போட்டு கொண்டிருக்கிறார், நல்ல சன்கிளாஸ் போட்டு கொண்டிருக்கிறார், நல்ல வாகனத்துல போறார், இது அழகா அல்லது கிழிஞ்ச ஒரு ஆடை எடுத்துக் கொண்டிருக்கிறார், வாப்பாவோட ரொம்ப கண்ணியமாக பேசுறார். ஆனா அந்த ஆரம்பத்துல சொன்ன வாலிபருக்கு ஒழுக்கமா பேச தெரியாது, அது அழகா அல்லது இது அழகா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே ஆக முக்கியம் என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தஞ்சர்களோட மிருதுவான முறையில நடந்து கொள்றது ஆக முக்கியம். இந்த அளவுக்கு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மனிதனை பத்தி சொல்றார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கிலாபத்துடைய காலத்துல ஹஜ்ஜிக்கு மக்கள் வாராங்க. ஹஜ்ஜிக்கு வந்த மக்கள்ல சொல்றாங்க, யமன் வாசிகள் கொஞ்சம் வேறையா வாங்கோ. யமன் வாசிகள் எல்லாம் வேறையா வந்துட்டாங்க. சொன்னாங்க, முராத் முராத் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் கொஞ்சம் வேறையா வாங்கோ. முராத் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் வேறையாக வந்தா, அதுல இருந்து சொன்னாங்க, உவைஸ் அல் கருணி கருண் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார்கள் கொஞ்சம் வேறையா வாங்க, அவங்க வேறையா வந்துட்டாங்க. கேட்டாங்க, உங்களோட மத்தியில உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரா? அந்த நேரத்துல ஒரு வயசால் எழும்புறார், செல்றாங்க, உமர் நீங்க சொன்ன மாதிரி நாங்க யமன்ல இருந்து, நாங்க முராதுல இருந்து, நாங்க கரண்ல இருந்து வந்துடுவாங்க தான். ஆனா நீங்க சொல்லக்கூடிய உவைஸ் இப்ப எங்களுக்கு மத்தியில இல்ல. ஆனா நீங்க அவரை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் முக்கியமான ஆளும் இல்ல. கொஞ்சம் புத்தி சரியான அமைப்புல வேலை செய்து இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம் என்று சொன்னாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தலையை கீழே போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால தலையை தூக்கி சொன்னாங்க, எனக்கு அந்த உவைஸ் தான் தேவை, எங்க இருக்கிறார்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அவரும் ஹஜ்ஜிக்கு வந்தார் தான், அவர் அரபுல இருக்கிறாரு, அங்க எங்களை ஒட்டகங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு இவ்வளோ ஆட்கள் வந்திருக்கிறாங்க, முக்கியத்துவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட அரபா பக்கத்துக்கு போறாங்க. பெய்த ஒருத்தரை பார்த்து அவர் ஒரு மரத்துக்கு பின்னால சுழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. முடிஞ்சதுக்கு பின்னால பேரை கேட்கிறாங்க. அவரும் பேனதல்ல சொல்றாரு, அபுதுல்லா அல்லாஹுடைய அடிமை. சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் எல்லாமே அல்லாஹுடைய அடிமை தான், உங்களோட பேர் என்னன்னு கேட்டான். சொன்னாங்க, என்ன பேர், உவைஸ். ஏன் இவ்வளவு கேக்குறீங்க? சொன்னாங்க, உங்களோட முதுகுல ஒரு மாக்கு கொண்டிருக்குதா வெள்ளை கலர், ஏன் இவ்வளவு கேக்குறீங்க? முதுவ காட்டினாங்க, மாக்கும் இருக்குது. சொன்னாங்க, இவ்வளவு உரிமையோட நீங்க கேக்குறீங்களே, நீங்க யார்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஏன் இவர் வெளிநாட்டால் இவர் வந்தும் இல்ல கண்டும் இல்ல, உமர் யாரு ஒன்றும் தெரியா? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இவங்க தான் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர், நான் தான் நபியாவோட மருமகன் அலி என்று சென்னோரனை அவர் மன்னிப்பு கேட்கிறார். சொன்னாங்க, நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நாங்க தான் இப்படி பேசினோம். சொன்னாங்க, நீங்க எங்களுக்காக வேண்டி இஸ்திகஃபார் செய்யுங்க. சொன்னாங்க, நீங்க இவ்வளவு முக்கியமான சஹாபாக்கள், எனக்கு இஸ்திகஃபார் செய்ய தேவீங்களே. சொன்னாங்க, இல்ல நபி அவங்க ஹயாத்தோட இருக்கப்பட சொன்னாங்க, யமன்ல இருந்து முராதுல இருந்து கரண் என்ற குடும்பத்துல உவைஸ் என்ற ஒருத்தர் ஒரு நாளைக்கு உங்களைய சந்திப்பாங்க, அவர் உங்களைய கண்டாருண்டா, நீங்க அவங்கள சந்திச்சீங்கண்டா, உங்களுடைய சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய பாவங்களுக்கு அவருக்கு சொல்லுங்க இஸ்திகஃபார் செய்ய சொல்லி அவர் செஞ்சிட்டாருண்டா, சகாபாக்களை உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். ஆனா அவர் சஹாபி இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இவ்வளவுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து, சஹாபிய விட அந்தஸ்து என்று நான் சொல்லல, நிச்சயமாக சஹாபிய விட குறைவான அந்தஸ்து தான். ஆனா சஹாபாக்களுக்கு இஸ்திகஃபார் செய்யற அளவுக்கு அல்லாஹ் ஒரு நிலைமையை தந்தான் இல்ல. என்ன காரணம், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நபி அவங்க வாழ்ந்த காலத்துல ஹயாத்தோடு இருந்தாங்க. ஆனா நபி அவங்கள சந்திக்கிறதுக்கு வாரத்துக்கு ஆசைப்பட்டாங்க, நபி அவங்கக்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. ஆனா உம்மக்கு சோம இல்ல, உம்மாவை விட்டுட்டு வந்த உம்மாவை பாக்குறதுக்கு யாருமே இல்ல. நபி அவங்க பதில் கொடுக்கறாங்க, உவைஸ் நீங்க என்னைய வந்து சந்திச்சு சஹாபி ஆகிறத விட உம்மட ஹிஜ்மத்துல இருந்து கொள்ளுங்க என்பதா. தாய்க்கு செஞ்ச ஹிஜ்மத், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொல்றாங்க, அவர் உங்களுக்கு இஸ்திகஃபார் செஞ்சார், அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி ஒரு சஹாபி சக்கராத்துடைய நேரத்துல கலிமா வெளியாகது இல்ல, நபி அவங்க வாராங்க தல்கீன் செய்யறாங்க, கலிமா வெளியாகது இல்ல. கேக்குறாங்க, அந்த சஹாபியுடைய தாய் இருக்கிறாங்களா, தாய் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, மகண்ட விஷயத்துல என்ன, கல்யாணம் முடிச்ச போறேனே கணக்கெடுக்கிறான் இல்லையா ரசூலல்லாஹ், கொஞ்சம் முன்பின்கள் இருக்குது யார சூழல்லா, மன்னிச்சு போடுங்களே ஏலா யார சூழல்லா. நபியாக கடினமான சில வார்த்தைகளை சொல்றாங்க, ஏன் அவர் நரகவாதியாக போகக்கூடாது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அந்த தாய் தள்ளிட்டா யார சூழல்லாம் மன்னிச்சுட்டேன். அந்த வார்த்தை வெளியாகினது மட்டும்தான் அந்த சஹாபி சக்ராத்ல கலிமாவுடைய வார்த்தை வெளியாக. ஒரு சஹாபி தாயோட சரியான முறையில நடந்து கொள்ள சஹாபிக்கு கலிமா வெளியாகது இல்ல, ஒரு நபியாவோட காலத்துல வாழ்ந்த சஹாபி இல்லாத ஒரு மனிதனை பார்த்து நபியா அவங்க சொல்றாங்க, இவர் இஸ்திகபார் செஞ்சாங்க என்றா சஹாபாக்களோட பாவங்கள் அல்ல மன்னிப்பான். ஏன்? தாய் தந்தர்களோட நல்ல முறையில நடந்து கொண்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, இஸ்லாம் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு பாடத்தையும் அழகாக படித்து தரும். ஒரு வாப்பாவோட எப்படி பேசணும், ஒரு உம்மாவோட எப்படி பேசணும், அவங்க குஃபர் ஷிர்க்ல இருந்தாலும் எப்படி பேசணும், அவங்களுக்கு தாவத் எப்படி கொடுக்கணும், அவங்களோட எவ்வளவு இறக்கமாக நடந்து கொள்ளணும், அது ஒரு தனி தலையங்கமாக இஸ்லாம் பேசும். ஒழுக்கமாக முக்கியம். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, வாப்பா உம்மாவாக இருந்தாலும் அவங்களும் புள்ளையரோடு எப்படி பேசணும், குர்ஆன் அதையும் தெளிவாக படிச்சு தரும். வாப்பா உம்மன்றதுக்காக வேண்டி அடே வா போ மோசமான வார்த்தைகளோட நீங்க உங்களோட புள்ளையரோட புலங்கவானம், உங்களோட புள்ளையர் எவ்வளவு மோசமானவங்களாக இருந்தாலும் அந்த புள்ளையருக்கு உம்மா வாப்பட துஆ இருக்குதே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல பெரிய அகராத்தில வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க புள்ளே செஞ்சதை போல தவற எங்கட புள்ளே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பத்து மகன்மார்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்யறதுக்காக வேண்டி கிணத்துல வீசுறாங்க. ஒரு சகோதரரை கொலை செய்யறாங்க, ஆனா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பாதுகாத்தான். இந்த விஷயம் எல்லாம் தெரிந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்த மகன்மார்கள் வாராங்க, இந்த நேரத்திலையும் பாவித்த வார்த்தை என்ன, என்னுடைய இரக்கமான அருமையான மகன்மார்களே என்பதாக. அது எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களா இருக்கிறாய், இல்ல இல்ல இரக்கமாக தான் பேசினார், தவறான வார்த்தைகளை பாவிக்கல, அவ்வளவு தவற செஞ்ச பிள்ளையுடைய விஷயத்துல இதுதான் வெளியாகின வார்த்தை. நான் அல்லாஹ் இடத்துல அழகான பொறுமையோடு இந்த வாழ்க்கையை வாழுவேன் என்பதான். அவனை தவிர எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சரி இந்த பிள்ளைகள் எல்லாம் முஸ்லிமான பிள்ளைகள், புள்ளேரு காப்பீராக இருந்தாலும் அந்த புள்ளேருக்கு ஏ சேருமா? குர்ஆன் அதுக்கும் எங்களுக்கு ஒரு உதாரணத்தை வச்சிருக்குது. என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட மகன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, கடைசி கட்டம் வெள்ளம் வரப்போகுது, வாப்பா தாவத் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, இந்த நேரத்திலையும் அடே இஸ்லாத்துக்குள்ளவா என்ற வார்த்தை வாழிக்கல்ல. அந்த நேரத்திலையும் குஃபுர்ல உள்ள மகனோட எவ்வளவு ஒழுக்கமாக, அதுதான் அதப்பென்று சென்னே, ஒழுக்கமாக முக்கியம். ஒழுக்கத்துல ஒரு அடிப்படையான விஷயம் தான் பேச்சு. ஒரு மனிதன் பேச்சே சரியில்லைண்டா ஒழுக்கம் இல்லைன்றதை விளங்கி சொல்லுங்க. பேச சரியா? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, குஃபர்ல உள்ள காஃபிரான மகனை பார்த்து என்ன சொல்றாங்க, யா புனையர கத்மானா, என்னுடைய அருமை மகனே, இரக்கமான மகனே, கப்பல் ஏறிக்கோ என்பதா. கப்பல் ஏறி பாவிச்ச வார்த்தை யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இரக்கமான மகனே, காஃபிராக இருக்கக்கூடிய மகனோட பாவிச்ச வார்த்தை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், நபியாவோட வார்த்தையை பாருங்க, எவ்வளவு இரக்கமாக பேசினாங்க. யா குலாம் இப்னு அப்பாஸ் வெறும் 14 வயசு நபியாங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல, யா குலாம் ஏ சிறுவனே, யா புனைய, அனஸ் இப்னு மாலிக் பார்த்து சொல்றாங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, எவ்வளவு இரக்கமான வார்த்தைகள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இந்த ஒழுக்கம் எங்களுக்கு இந்த வாழ்வு ஆக முக்கியம். வாப்ப உம்மவாக இருந்தாலும் சரி, புள்ளையில் தாய் தந்தர்களுக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இரக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்க. ஒரு நாளும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கையை ஓங்கி அடிக்கவும் இல்லை, கடினமான வார்த்தைகளால ஏசினதும் இல்லை. வீட்டுக்குள்ள வரக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு வருவாங்க, கண்ணியமாக பேசுவாங்க, யா ஹுமைரா, இரக்கமான வார்த்தைகள், யா கபிதத, யா கபிதத புஹாதி, என்னுடைய உள்ளத்தின் பலமே என்பதாக சொல்லுவாங்க. இரக்கமான வார்த்தை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அதப் ஆக முக்கியம், ஒழுக்கமாக முக்கியம். முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும் சரி, எப்ப ஒழுக்கமாக நடந்து கொள்வோமோ, அகலாக்கோட நடந்து கொள்வோமோ, அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் பெரிய கண்ணியத்தை தான். சஹாபாக்கள் ஒரு நாளும் ஒழுக்கத்துல இன்னொரு முக்கியமான பாடம் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே. இன்னொரு மனிதனை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்துல இவர் சந்தோஷப்பட மாட்டார், இன்னொரு மனிதனுக்கு கஷ்டத்தை நினைச்சும் பார்க்க மாட்டார். இது ஆக முக்கியமான ஒரு சிபர். ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹுவாங்க, தன்னுடைய அடிமைய நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க, தன்னுடைய அடிமைய அனுப்புறாங்க ஒரு வாகனத்தை வாங்கி கொண்டு வாங்கோ, அந்த குதிரை அல்லது கொட்டணம். அடிமை பசாருக்கு போயிட்டு ஒருத்தர் கிட்டால ஒரு வாகனத்தை வாங்கி வந்துட்டா, தள்ளி கொடுக்கறது மட்டும்தான் பாக்கி, டிரான்சாக்சன் ஒப்பந்தம் முடிஞ்சு அந்த குதிரையோட வாராங்க, அந்த ஆழம் எடுத்துக்கொண்டு வாராங்க. இப்ப தள்ளி எஜமான் கிட்ட எடுத்து கொடுக்கறது மட்டும்தான், பிசினஸ் முடிஞ்சு. என்ன நடக்குது சொன்னாங்க, எவ்வளவு வேலை அடிமை சொல்றாங்கன்னா 300 தீனாருக்கு அல்லது திரகம்க்கு வாங்கின. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு நல்லா தெரியும், ஏண்ட அடிமை பிசினஸ் முடிச்சுட்டு வந்துட்டா, தள்ளி கொடுக்கறது மட்டும்தான் இது. இப்பயும் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த அந்த விக்கிரவருக்கு சொன்னாங்க, இதை விட நான் உங்களுக்கு 400 தீனார் கொடுத்தா நீங்க எடுப்பீங்களா? அதாவோ நிச்சயமா எடுப்பேன். சரி 500 கொடுத்தா எடுப்பீங்களா? யாரு வாங்க சொல்லுவாங்க. 600 கொடுத்தாலும் எடுப்பீங்களா? ஓ சென்னாங்க, நான் உங்களுக்கு 700 அல்லது 800 தீனார் அல்லது திரகம் தாரன், அதை எடுத்துக்கொண்டு போங்க என்பதான். அவன் சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டுட்டாரு. போன குறவு அடிமை சொல்றாங்க, நான் பிஸ்டத்தை முடிச்சுட்டு வந்தேன், இவ்வளவு சீப்பாக வாங்கிட்டு வந்தேன், ஏன் நீங்க மறுவா அதை ரிட்டர்ன் கொடுத்தீங்க, ஏன் இவ்வளவு பெரிய விலைக்கு வாங்கினீங்க சொன்னாங்க. பாயாத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின், நான் நபியாவோட கையில பைஅத் செஞ்சிருக்கிறேன், எந்த முஸ்லிமுக்கும் நலவ தவிர கெடுதிய நான் நாடவே மாட்டேன் என்பது. நீங்க முட்டுக்காலுக்கு வெல்ல அடி முட்டுக்காலுக்கு கீழே விளையாடிச்சு வாங்கி கொண்டு வந்திருக்கிறீங்க, இது பஜார்ல 700-800 போகும். ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுறது நான் ஒரு நாளும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இவ்வளவு சிபாஸ் உள்ளவங்களாக இருந்தா, இவ்வளவு அழகான பண்பு உள்ளவங்களாக இருந்தா, யாருக்கும் கஷ்டம் நஷ்டம் வர்றதை தாங்கவும் மாட்டாங்க. இதுதான் முஸ்லிமுடைய சிபர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இது எங்களுக்கிட்ட வரணுமா இல்லையா? யாருக்கும் கஷ்டம், இணையால ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. சஹாபாக்கள் ஒரு முக்கியமான சஹாபி தான் அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க. அபு துஜானா என்று சொல்றது சாதாரண மனிதன் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எல்லா யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர், பத்ருடைய சஹாபி, உஹதுல கலந்து கொண்டவர், ஹந்தக்ல கலந்து கொண்டவர், ஹுனைன்ல பைஅத்து ரழுவான், இந்த எல்லா யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர் தான் அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு நாள் நோயில் இருக்கிறாங்க, நோய் விசாரிக்க ஒருத்தர் போறார், முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கேட்டாங்க, ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்க நோயில? சொன்னாங்க, நான் எல்லா இடத்துல 2 அமல்களை வச்சு எல்லா இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பத்ர் என்று சொன்ன என்ன, எவ்வளவு முக்கியமான ஒரு யுத்தம். ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொன்னும், நினைச்ச மாதிரி உலகத்துல வாழ்ந்த உங்களை எல்லாம் பாவங்களை மன்னிச்சுட்டேன். பத்ர் சஹாபாக்கள் உஹதுல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், நபி அவங்க ஒரு வாழை கொடுத்து சொன்னாங்க, இந்த வாளுடைய ஆக்க நிறைவேற்றுங்க, முன்னுக்கு வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டார் அபு துஜானா. நல்ல யுத்தம் செஞ்சவர் தான் அபு துஜானா. உஹதுல பைஅத்து ரழுவான், ஹுதைபியால நபியோட கைக்கு மேல பைஅத் செஞ்சவங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லக்கத் ரழியல்லாஹு அனில் முஃமினீனா இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்ஷஜரம், அந்த மரத்துக்கு கீழே உங்களுக்கு பைஅத் செஞ்சவங்க எல்லாத்தையும் நாங்க புரிந்து கொண்டோம் யா ரசூலல்லாஹ். இவ்வளவு அந்தஸ்துள்ளவர் தான் அபு துஜானா. நீங்க சொர்க்கத்தை அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கறீங்க, எதை வச்சு? பத்ர வச்சியா? இல்ல. உஹத வச்சியா? இல்ல. சஹாபி என்ற சுட்டியா? இல்ல. அல்லாஹ் இடத்துல நான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். 2 அமல்கள். முதலாவது, லா அதகல்லமு ஃபீமா லா அஅனீனி, எனக்கு தேவையில்லாத விஷயங்களை என் வாயால பேசவே மாட்டேன். ஒழுக்கம் உள்ளவங்களாக, தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத விஷயத்துல தலையும் போட மாட்டேன், தேவையில்லாத வார்த்தை பாவிக்கவும் மாட்டேன். இரண்டாவது சொன்னாங்க, எனக்கு இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியில முஸ்லிம் சமூகத்துல யார பத்தியும் கெட்டங்கம் இல்ல, என்ற உள்ளம் முஸ்லிம்கள விஷயத்துல சுத்தமாக இருக்குது. அவரோட பிரச்சனை, இவரோட பிரச்சனை, இவரோட மோதல், அவரோட மனஸ்தாபம் இல்ல, எனக்கு அப்படி யாருமே இல்ல. இந்த ரெண்டை வச்சுதான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேனே தவிர, என்ன தஹஜ்ஜுத், என்ன தராவீஹ், என்ன சதகா, நான் மதரசா ரன் பண்றேன், இவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சேன், இல்ல இல்ல, இந்த ரெண்டை தான் அல்லாஹ் கிட்டத்தில் நான் காட்ட போறேன், இதை வச்சுதான் சொர்க்கத்தை கேட்க போறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஆக முக்கியம் முஸ்லிம்கள் என்று சொன்னா ஒழுக்கம் உள்ளவங்க மக்களாக இருக்கும், அழகான பண்புள்ளவங்களாக இருக்கும். சரி, இந்த ஒழுக்கம் எல்லாம் எங்க வரும்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒழுக்கம் வாரதாக இருந்தா முதலாவது அல்லாஹோட ஒழுக்கமாக நடக்கணும், இரண்டாவது ரசூலோட ஒழுக்கமாக நடக்கும். ரசூலோட ஒழுக்கம் இல்லாத நிலைமையில எங்களோட உம்மத் இப்ப இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜி உம்ராக்கு போறவங்க நீங்க இருப்பீங்க, நீங்களே உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க, எத்தனை மக்கள் அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர் உள்ள இடத்துல அப்படியே நடந்து கொண்டு போவா, அப்படியே டல் அடிச்ச ஒரு கம்பி மாதிரி இப்படி ஒன்று இருக்கும் ரூம் ஒன்று, அதுக்கு உள்ளுக்குதான் சலாம் சொல்லும். நடந்து கொண்டு போற நேரத்துல யோசிங்க, நாங்க பிரசிடென்ட்க்கு முன்னால போகல, பிரைம் மினிஸ்டருக்கு முன்னால போகல, யாருக்கு முன்னால போறோம்? அந்த கபர்ல ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, ரெண்டு பக்கத்துல அதாவது அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவங்களும் அதே ரூமுக்குள்ள அடக்கப்பட்டிருக்கிறார். யோசிங்க, நாங்க பிரசிடென்ட் கிட்ட போற நேரத்துல எப்படி போவோம்? ஒரு முக்கியமான ஆஜியார் கிட்ட போற நேரத்துல எப்படி போவோம்? ஆனா ஒழுக்கம் இல்லாத நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை வானம் என்று சொன்னாங்களோ அந்த நிலையில முழுமையான ஷேவோட ரசூல் முகத்தை திருப்பினா, கரந்த காலுக்கு கீழே உடுத்துக்கொண்டு யஹூதி நசாராவுடைய தோற்றத்துல மொபைல் போன கையில எடுத்துக்கொண்டு வீடியோவுடைய அந்த அப்ளிகேஷனை போட்டு இப்படி கையில வச்சுக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றான் என்றா ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக இருப்பான் என்று யோசிச்சுப்பாரு. யாருக்கு முன்னால? மஸ்ஜிதுக்குள்ள, ஹபீபுடைய கபருக்குள்ள மியூசிக் அடிக்கக்கூடிய சில மொபைல் போன் அந்த நேரத்துல, ஹரம்குள்ள நபியுடைய மஸ்ஜிது நபவிக்குள்ள எந்த மியூசிக் ஹராம் என்று நபி அவங்க சொன்னாங்களோ அந்த கபருக்கு பக்கத்துல ஒவ்வொரு வகை வகையான டியூனோட மொபைல வச்சுக்கொண்டு யாரும் சரி பேசுற நேரத்துல இப்படி சலாம் சொல்லுவானா யோசிச்சு பாரு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு சரி மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாட்டி ஆண்ட வாழ்க்கையில எங்க ஒழுக்கம் வரப்போ? கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதே மாதிரிதான் நபியோட ஒழுக்கம் இல்லாம நடக்கிறான். அல்லாஹுடைய விஷயத்துல ஒரு மனிதன் அல்லாஹோட டிரெக்டாக பேசக்கூடிய ஒரு இடம் தான் சொல்லுக. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தொழுகல் எவ்வளவு அதர்ந்தங்களுக்கிட்ட இருக்குது இல்ல யோசிங்க. சில நேரத்துக்கு வாலிபர்கள் வார டிரெஸ் அந்த கல்சன் கரண்ட காலுக்கு கீழே, கல்சன் அப்படியே கீழே போகும், உடுக்கிற அண்டவையாரும் வெளிய, சில நேரத்துக்கு அண்டவையார் இல்ல அவுரத் விளங்கக்கூடிய அளவுக்கு எங்க அதப் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், தப்புல இன்னும் நிக்க தெரியா, தப்புக்கு முன்னால நிக்க போறோம், என்ன ஆடையோடு இருக்கணும் என்று தெரியா, கடையில ஒருவரும் நின்று கொண்டிருக்க தயார், ஆனா இங்க வந்தோடனே புட்டுவத்து உட்கார்ந்து கொண்டுதான் தொழுவணுமா, அவருக்கு சோகம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறதுக்கு கூட ஆசை இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதர, சட்டங்களை படிங்க, முழுமையான தொழுகைய உட்கார்ந்து தொழுவதாக இருந்தா அதுக்குரிய தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்கள் முழுமையான தொழுகைய உட்கார்ந்து கொண்டு தொழுவதற்கு சரிய அனுமதி சும்மா தராது. அங்கெல்லாம் நின்று கொண்டு பேசு, ஹோட்டல் எல்லாம் இங்க வந்தோடனே உட்காரணும் அவருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தொழுகலே அவன்கிட்ட ஒழுக்கம் இல்ல, எந்த முறையில தொழணும் என்றது தெரியா, முதல் தப்புல இமாமுக்கு பின்னால யாரு நிக்கணும் என்பது தெரியா, அந்த இமாமுக்கு ஒரு முன்பின் ஆகினா லுக்குமா எடுத்து கொடுக்கிறது, அப்படி இமாமத்துக்கு தகுதியான ஒருத்தர் உன்னுக்கு இருக்கணும் என்றது தெரியா, ஒழுக்கம் என்றது தொழுகலே இல்லாட்டி வாழ்க்கையில எங்க ஒழுக்கம் வரப்போகுது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்துல தொழுக எவ்வளவு சீராகுமோ அவருடைய வாழ்க்கை சீராகும் என்று சொல்றது அதுதான். கியாமத்துடைய நாள் எல்லாம் அமல்கள் எல்லாம் பார்க்க மாட்டான். முதலாவதாக அரிசி வெந்திருக்குதா என்று பாக்குறது, ரெண்டு மூணு அரிசி மணிகள் எடுத்து அப்படியே நசுக்கி பார்த்தா விளங்கும், அதே மாதிரி அல்லாஹ் பார்க்கிறது தொழுகையதான். தொழுகையில எப்படி உடுக்கிறான், தொழுகையில எப்படி நடந்து கொள்றான், தொழுகையில என்ன சூறாக்கள் ஓதுறான், சப்பல் எப்படி நின்று கொள்றான், நின்று கொண்டா உட்கார்ந்து கொண்டா சிந்தனை எங்க போகுது. தொழுகையில ஒரு மனிதன் கராத்தீராக இருந்தா அந்த மனிதனுடைய வெளி வாழ்க்கையில பேச்சு சீராக இருக்கும். தொழுகையில ஒரு மனிதன் பார்வை சீராக இருந்தா சுஜூதுடைய இடத்துலதான் பார்வை, வெளிக்கு போனாலும் ஹராமான பார்வை பார்க்க மாட்டார். தொழுகையில ஒரு மனிதனுடைய கை உயர்த்துறது, கைய கீழே போடுறது, ருக்கு சுஜூத் செயல்கள் சீராக இருந்தா வெளிக்கு போனா சும்மா களத்துல கைய போட்டுக்கொண்டு மட்டம் வாக்குல ரோட்ல நடக்க மாட்டார். தொழுகையில ஒழுக்கம், அவருடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் வந்தது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உம்மத் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல எப்ப ஒழுக்கம் காட்டுவாங்களோ அதுக்கப்புறம் உம்மா பாப்பா சகோதர சகோதரி கணவன் மனைவி முஸ்லிம் உம்மத் இந்த எல்லாத்துக்கும் ஒழுக்கத்தை காட்டுறது லேசாக இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, வர வேண்டிய ஒரு முக்கியமான சிபத் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒழுக்கமாக நடக்கும். சஹாபாக்கள் எவ்வளவு ஒழுக்கம் காட்டினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துடைய சம்பவம் நீங்க பார்த்திருப்பீங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நபி அவங்க நீங்க கிதாபல்ல பார்த்திருப்பீங்க, எவ்வளவு நபி அவங்க கஷ்டப்பட்டான், எவ்வளவு நீளமான சஃபர், எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில நீண்ட சஃபரை முடிச்சு அபூபக்கர் ஓட ரதியல்லாஹு அன்வங்களோட மதீனாக்குள்ள வாராங்க. எவ்வளவு டயர்டாக இருப்பாங்க, ஆனா மதீனா வாசிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நபி அவங்கள வெல்கம் பண்ண. பல அல்பதுரு அலைனா கவிதைகள் எல்லாம் படிச்சு, ஆனா இவங்க யாருமே இன்னும் நபி அவங்களை கண்டதில்லை. எல்லாமே ஓடி போனாங்க யாரு கிட்ட, உமர் ரலி அபூபக்கர் ரலி அல்லாஹும் அன்வங்களு கிட்ட ஓடி போனாங்க அவரை நபியாக நினைச்சு. ஆனா உண்மையாகவே நபி வந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகள் கண்டில்ல. எனவே அவங்க நினைச்சாங்க இந்த அபூபக்கர் தான் நபி என்று எல்லாமே அங்க போயிட்டு முஃபாஃபா செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். நாங்க என்ன செய்வோம், நான் இல்ல வாப்பா அந்த அந்த அவர் தான் ஹசரத், அவர் தான் முஃப்தி சாஹப், அவர் அங்க அங்க போவோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், நாங்க அதுதான் ஒழுக்கம் என்று நினைப்போம். ஆனா அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்வங்க நபி அவங்களோட சஃபர் செஞ்சு வந்தவங்க விளங்கினாங்க, நான் இப்ப இந்த பெரிய க்ரௌட நபி அவங்கள்கிட்ட அனுப்பினா நபி அவங்க நிச்சயமாக சிரமப்படுவாங்க. ஒழுக்கம் என்னண்டா, இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை பேசாம நான் இல்ல வாப்பா அவர் தான் நபி என்று காட்டாம அவர் நபிய போல் நபி என்ற வார்த்தை சொல்லல அப்படி சொன்னாராம். எனவே வாரவங்களை அவருக்கு விளங்கிச்சு எல்லாம் என்னையதான் நபியாக நினைக்கிறாங்க. ஆனா முஸ்தாஃபா செஞ்சு கொண்டே இருந்தாங்க, ஏன் இப்ப நான் அங்க அனுப்பினேன்டா நபியாங்க கஷ்டப்படுவாங்க, அது ஒழுக்கத்துக்கு மாற்றம் என்பதை விளங்கினா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், ஒழுக்கம் என்று சொல்றது அதுதான் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது. இந்த நேரத்துல ஒரு நடிப்ப மாதிரி அவர் காட்டிக் கொண்டார், நீங்க என்ன நபியாக வந்து முஸாஃபா நீங்க பரவாயில்ல செஞ்சுட்டு போங்கோ, ஆனா எங்களை நபியை நீங்க கஷ்டப்படுத்துவான. இவ்வளவு ஒழுக்கம் இது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர், இந்த ஒழுக்கம் எங்ககிட்ட வாரதாக இருந்தா எவ்வளவு நாங்க முயற்சி செய்யணும் என்று யோசிங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்தான், நாங்க இருக்கக்கூடிய காலகட்டம் நான் பேசி நீங்க விளங்கணும் என்பது இல்ல, கிட்டத்துல எங்களுக்கு குர்பானுடைய காலம் வரும். நிச்சயமாக குர்பான் ஒரு முக்கியமான அமல், அதுல எந்த ரெண்டு பேச்சும் இல்ல. அடுத்தடுத்த வாரங்கள்ல அதை பத்தி பேசுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், இஸ்லாம் ஒரு ஒழுக்கமான மார்க்கம், ஒழுக்கமான முறையில நடந்து கொள்றதாக முக்கியம். எங்களுடைய இஸ்லாமத்துடைய அழக எடுத்து காட்டுறது ஆக முக்கியம். நாங்க வாழக்கூடிய நாடு பௌத்த மக்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நாடு, சரியோ பிழையோ அவங்களோட மார்க்கத்துல அவங்க மாடுகளை குர்பான் பண்றது அவங்க விரும்பவே இல்லை. இப்ப சில நேரத்துக்கு குறைத்தேற்ற நீயத்திலேயோ பிரச்சனை படுத்துற நீயத்திலேயோ இந்த வருஷம் சில நேரங்கள்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க ரோட்ல மாட்டை கட்டி கொண்டிருந்து, வீட்டுக்குள்ள மாட்டை கட்டி கொண்டிருந்து, முஸ்லிம்கள் நாங்க எல்லாம் முஸ்லிம் மெஜாரிட்டி மாளிகாவத் ஏரியால இருக்கிறோம், எங்களுக்கு கைய வச்சா எங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பிரச்சனை வராத முறையில எங்கட அமல நாங்க ஒழுக்கமாக செய்ததாக முக்கியம். அந்த அமைப்புலதான் கிட்டத்தட்ட 5-10 பெடரேஷன் கிளம்புக்குள்ள இருக்குது. கிளம்பு கண்டி கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா, ஏனைய நாடுடைய ஏனைய ஏரியாக்களை விட கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியாவாக இருக்குது. அது சுட்டி சில மஸ்ஜித் பெடரேஷன் மஸ்ஜித் சம்மேளனங்கள் முன் வந்து இதை கூட்டாக நாங்கள் செஞ்சு கொள்வோம், அந்த மக்களுடைய பார்வையில நாங்கள் அறுக்கிறது கண்டா பிரச்சனையாகுமா, டிக்கெட் என்ற அமைப்புல அந்த டிக்கெட்களை வித்துட்டு நாங்க கரீபான ஏரியாக்கள்ல போயிட்டு குர்பான செஞ்சு அல்லாஹுடைய ரிதா அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம். நாட்டுல பிரச்சனை படுத்திக் கொள்ள தேவையில்லை, குழப்பம் உண்டாக்கி கொள்ள தேவையில்லை, அவங்களுடைய கோபத்தை இன்னும் கிளப்ப தேவையில்லை. எங்களுடைய அமல பிரச்சனை இல்லாம இந்த வருஷம் முடிச்சு கொள்றதுக்காக வேண்டிதான் சில பெடரேஷன்கள் முன் வந்து இந்த விஷயத்தை செய்யறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அங்கங்க மாடுகளை கெட்டி கொண்டு நாங்க தடமாறி பிரச்சனை படுத்துறதை விட இந்த வருடங்கள்ல நாங்க ஒரு டிக்கெட்டை வாங்கி எங்க சரி வாப்பா அந்த குர்பான குடும்பம் அல்ல இடத்துல நான் என்ற கடமையை செஞ்சுட்டேன் என்ற நிலைமையில அதபோட எங்க விஷயத்த செஞ்சு கொள்ளையிலும் என்றா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள் அது சிறந்ததாக இருக்கும் என்று அதிகமானவங்க கருத்து சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இஸ்லாத்துடைய அழக நாங்க காட்டுறது பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஒதுங்கி போறது ஏன் உரிமையை பாதுகாக்குவதற்காக வேண்டிதான் இவ்வளவு பல முயற்சிகள் நடக்குது. ஆனாலும் இது செய்யறது நாங்க அவசரமாக செய்யணும் பின்னுக்கு போட்டுக்கொண்டே இருக்கலா. காரணம் என்ன, ஹஜ்ஜி பெருநாளைக்கு முன்னால் அந்த கூட்டாக செய்யறவங்க மாடுகளை வாங்கணும், ஏரியாக்களை பார்க்கணும், போய் தடுக்கிற விஷயங்கள் இருக்குது. எனவே அவசரமாக நீங்க நினைப்பீங்க என்னடா என்ன துல்ஹிஜ்ஜா மாசமே வரல, அதுல குர்பான பத்தி பேசுறார். நாங்க புத்திஜீவிகள் தூர நோக்கத்தோட செயல் செய்யறதாக முக்கியம். எனவே இப்பே நாங்க பேசுற காரணம் ஏன் அதை பிரச்சனை படித்துக் கொள்ள தேவையில்லை, அவசரமாக இப்பே நாங்க செஞ்சாதான் அந்த நிர்வாக சபைகளுக்கு அது லேசாக இருக்கும் அந்த விஷயங்களை செய்யறதுக்கு. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.